الحمد لله رب العالمين، وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري، اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني، وفقهني في الدين وفقهني في الدين وفقهني في الدين، اللهم علمني كتابك. قال المصنف رحمه الله: والحج والجهاد، والحج والجهاد ماضيان مع أولي الأمر من المسلمين برهم وفاجرهم إلى قيام الساعة، لا يبطلهما شيء ولا ينقضهما. اللهم صل على النبي الأمي وعلى آله وصحبه. அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தின் சிறப்புகளை பல விஷயங்களிலே நாம் பார்த்து வருகின்றோம். அதிலே ஒன்றுதான், அல்லாஹு தஆலா மூமின்களாகிய நமக்கு நாம் ஒரு ஜமாஅத்தாக இருக்க வேண்டும் என்று அவன் நமக்கு வழிகாட்டியிருப்பது. பிரிந்து பல கூட்டங்களாக இருப்பதற்கு அல்லாஹு தஆலா நமக்கு அனுமதி அளிக்கவில்லை. وأن هذا صراطي مستقيما فاتبعوه ولا تتبعوا السبل فتفرق بكم. الله تعالى கூறுகிறான், நபியே இதுதான் என்னுடைய நேரான பாதை, இந்த நேரான பாதையை நீங்கள் பின்பற்றுங்கள். சூரா அல் அன்ஆம் உடைய 153வது வசனம். நீங்கள் பல பாதைகளை பின்பற்றாதீர்கள், அந்த பல பாதையில் ஃபதஃபர்ரக பிக்கும் அன் சபீலிஹி, அல்லாஹுடைய ஒரே ஒரு பாதையாகிய அந்த நேரான பாதையிலிருந்து உங்களை பிரித்துவிடும். பிரிந்து பல கோஷ்டிகளாக மாறிவிடாதீர்கள். பிரிந்து தங்களது மார்க்கத்தை பிரித்து கொண்டு முந்தியவர்கள் எப்படி பல கூட்டங்களாக கோஷ்டிகளாக பிரிந்தார்களோ அவ்வாறு நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். புரியுதா? அப்படி நீங்கள் பிரிபவர்களோடு சேர்ந்தும் விடாதீர்கள். இந்த கருத்தில் அல்லாஹு தஆலா நிறைய இடங்களில் நமக்கு அறிவுரை கூறியிருக்கின்றான். உதாரணமா அல் அன்ஆம் உடைய 103வது வசனம், அல்லாஹ் கூறுகிறான், வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு, நீங்கள் அல்லாஹ்வுடைய வேதம் என்ற அந்த கயிறை ஒன்று சேர்ந்து பற்றி பிடியுங்கள், நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். வலா தஃபர்ரகு, உங்களது மார்க்கத்துக்குள் பிரிந்து விடாதீர்கள். நீங்க அந்த ஜமாத்து, நாங்க இந்த ஜமாத்து, எங்க கொள்கை வேற, உங்க கொள்கை வேற, நாங்க நம்புறது வேற, நீங்க நம்புறது வேற, இப்படியாக நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். அதுபோன்று இதே அத்தியாயம் ஆலு இம்ரான்ல 105வது வசனம், வலா தகுனு கல்லதீன தஃபர்ரகு வஃதலஃபு மின் பஅதி மா ஜாஅஹுமுல் பையினாத், தெளிவான விளக்கங்கள் வந்ததற்கு பிறகு மார்க்கத்தில் பிளவுபட்டு பிரிந்து விட்டவர்களைப் போன்று மூமின்களே நீங்களும் அப்படி ஆகிவிடாதீர்கள். சோ இந்த வசனமோ மார்க்கத்துக்குள் நாம் பிளவுபடுவதை, பிரிவதை நமக்கு கண்டிக்கிறது. அதுபோன்று சூரா அல் அன்ஆம் உடைய 159வது வசனம், முன்னாடி படித்தது நம்ம 153 படிச்சோமா, வ அன்ன ஹாதா ஸிராத்தி முஸ்தகீமன் ஃபத்தபிஊஹு வ லா தத்தபிஊ ஸுபுல ஃபதஃபர்ரக பிக்கும் அன் ஸபீலிஹி தாலிகும் வஸ்ஸாக்கு பிஹி. அதனுடைய தொடர்ல 159ல் அல்லாஹ் கூறுகிறான், நிச்சயமாக யார் தங்களுடைய தீனை, மார்க்கத்தை பிரித்து கொண்டார்களோ, நிச்சயமாக யார் தங்களுடைய தீனை, மார்க்கத்தை பிரித்து கொண்டார்களோ, அந்த மார்க்க அடிப்படையில் அவர்கள் பல குரூப்புகளாக ஆகிவிட்டார்களோ, நபியே நீங்கள் அவர்களை சேர்ந்தவர்கள் அல்ல. அப்ப யூதர்கள் கிறிஸ்தவர்கள் முன்பு நபிமார்களுடைய வாரிசுகளாக இருந்தாலும், வேதம் கொடுக்கப்பட்ட மக்களாக இருந்தாலும் அந்த யூதர்கள் தங்களுடைய அந்த தீனை, எந்த தீனை மூசா அலைஹிஸ்ஸலாம் விட்டுவிட்டு சென்றார்களோ, எந்த தீனை ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொடுத்து விட்டு சென்றார்களோ, அந்த தீனை அவர்கள் தங்களுக்குள் பிரித்து கொண்டு பல குரூப்புகளாக ஆகிவிட்டார்கள். கிறிஸ்தவர்கள் மூன்றோ நான்கு குரூப்போ, யூதர்கள் எத்தனை குரூப்போ, சரியா? இப்ப இந்த மாதிரி ஆகிவிட்டார்கள் அல்லவா நபியே, அந்த குரூப்புகளை நீங்கள் சேர்ந்தவர்கள் அல்ல. மினல்ல இன்னல்லதீன ஃபர்ரகூ தீனஹும் வகானூ ஷியான் லஸ்த மின்ஹும் ஃபீ ஷை, உங்களுக்கும் அவர்களுக்கும் எவ்விதமான சம்பந்தமும் இல்லை. புரியுதா? அதே போல சூரா அஷ்ஷுரா அதுல 13வது வசனம், ஷரஅ லகும் மின தீனி மா வஸ்ஸா பிஹி நூஹன் வல்லதி அவஹைனா இலைக வமா வஸ்ஸைனா பிஹி இப்ராஹீம வமூஸா வஈஸா அன் அகீமு தீன் வலா தத்ஃபர்ரகு ஃபீ. நீங்கள் மூசாவுக்கும் ஈசாவுக்கும் இப்ராஹிமுக்கும் நாம் எந்த மார்க்கத்தை கொடுத்தோமோ நபியே, அதே மார்க்கத்தை தான் உங்களுக்கும் கொடுத்திருக்கிறோம். நீங்கள் இந்த மார்க்கத்தை முழுமையாக, ஒரே மார்க்கமாக, ஒரே கொள்கையாக நிறைவேற்றுங்கள். இந்த மார்க்கத்தில் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். சிலதை ஏற்றுக்கொண்டு சிலதை மறுத்து, சிலதை செயல்படுத்தி சிலதை வீணாக்கி நீங்கள் மார்க்கத்தில் பிரிந்து விடாதீர்கள். சரியா? இப்படி நிறைய வசனங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்கத்தில் பிரிந்து விடுவதை நமக்கு வன்மையாக, ரொம்பவும் அழுத்தமாக கண்டிக்கின்றான். சரி, அடுத்தது மார்க்கத்தில் நமக்கு பிரியக்கூடாது என்று இருக்கும்போது நம்முடைய உலக விஷயங்களில் நாம் பிரிந்திருக்கலாமா? உலக விஷயங்களில் நாம் கோஷ்டிகளாக, குரூப்புகளாக ஆகிவிடலாமா என்று ஒரு கேள்வி. சரியா? சரி, மார்க்க விஷயத்தில் ஒத்துமையா இருக்கிறோம், துன்யா விஷயங்கள்ல நாங்கள் பல கோஷ்டிகளாக, குரூப்புகளாக பிரிந்து கொள்ளலாமா என்றால் அதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கண்டிக்கின்றான். சூரத்துல் அன்ஃபால் 46வது வசனம், சூரா அல் அன்ஃபாலுடைய 46வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா உலகம் சார்ந்த பொதுவான விஷயங்களிலும் முஸ்லிம்கள் சண்டை போட்டுக் கொள்வதையும், அதுபோன்று ஒருத்தரை விட்டு ஒருத்தர் விலகி உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை என்று பிரிந்து வாழ்வதையும் அல்லாஹ் விரும்பவில்லை. இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன கூறுகிறான், அல்லாஹுவிற்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து நடங்கள், வரசூலஹு அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து நடங்கள், வலா தனாஸஉ நீங்கள் உங்களுக்குள் பிணங்கிக் கொள்ளாதீர்கள், உங்களுக்குள் நீங்கள் சச்சரவு செய்து கொள்ளாதீர்கள். வலா தனாஸஉ, தனாஸஉ என்று சொன்னா நீ சொல்றதை நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றது, நீ சொல்றதை நான் ஏத்துக்க மாட்டேன், உன் கருத்து சரியில்லை, என் கருத்து தான் சரி, இன்னொருத்தர் உன் கருத்து அறவே வேஸ்ட், நான் சொல்றதுதான் ரொம்ப பெஸ்ட் அப்படிங்கிறது. இப்படி ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணிட்டு கடைசியில் ஒருத்தர் ஒருத்தரை பார்க்காம முகம் திருப்பிக்கிட்டு நீ தனி நான் தனி என்பதாக பிரிஞ்சு போறது. அல்லாஹ் சொல்கிறான், வலா தனாஸஉ, அப்படி நீங்கள் ஒருவருக்கொருவர் பிணங்கிக் கொண்டு கருத்து வேற்றுமை செய்து நீங்கள் பிரிந்து செல்லாதீர்கள். அப்படி சென்றால் ஃபதஃபஷலு, நீங்கள் எதிரிகளுக்கு முன்னால் தோற்று விடுவீர்கள். உங்களுடைய பலம், வலிமை சென்றுவிடும். நீங்கள் பொறுமையாக இருங்கள். உங்களுக்கு மத்தியிலே கருத்து வேற்றுமை ஏற்படும் போது அந்த கருத்து வேற்றுமையை சகித்துக் கொண்டு நீங்கள் ஒற்றுமையாக இருங்கள். கருத்து வேற்றுமையின் அடிப்படையிலே உங்களை நீங்கள் பிரித்துக் கொள்ளாதீர்கள். இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், நிச்சயமாக அல்லாஹு தஆலா பொறுமையாளருடன் இருக்கின்றான். இந்த பொறுமையாளர்களுடன் அல்லாஹ் இருக்கின்றான் என்ற அந்த கருத்தையும் இந்த வசனத்தையும் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்ல தெளிவா பார்ப்போம். என்றால் இன்றைக்கு நம்ம சமுதாயத்துக்கு இது ரொம்ப தேவையான ஒன்றாரு. கௌனிங்க, பொதுவா மனிதனுக்கு தான் என்ற ஒரு பெருமை இருக்கும், நான் என்ற ஒரு அகம்பாவம் இருக்கும். என் கருத்து ரொம்ப உயர்ந்தது, என் சிந்தனை ரொம்ப சிறப்பானது, இப்படிப்பட்ட சில ஷைத்தானிய எண்ணங்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் என்ன எண்ணங்கள், இது சைத்தானி எண்ணங்கள். நீங்க கேட்கலாம், என்ன இப்படி சொல்றீங்க? கண்டிப்பா அப்படித்தான். சைத்தானுக்கு அல்லாஹ் சொல்லும் போது தான் எண்ணிய எண்ணம் அல்லாஹ் சொன்னதை விட சரியானதுன்னு நினைச்சதுனால தான் அவன் மர்ஜூன். அல்லாஹ் கேட்டதுக்கு என்ன சொன்னான்? ஆதமை விட நான் சிறந்தவருன்ட்டான். அப்படி என்னன்னா அதான் வாயால சொல்லிட்டான். புரியுதுங்களா? சோ இது வந்து தப்பு, பொதுவா தப்பு. எப்போதுமே தன்னுடைய கருத்தை நினைத்து பயம் இருக்கணும். அப்ப உடனே நீங்க கேட்பீங்க, அப்ப அக்கீதல நம்ம எவ்வளவு விஷயங்களை படிக்கிறோம் அதுல எப்படின்னு சொன்னா, இது நம்முடைய கருத்தே கிடையாது. அக்கீதல நம்ம படிக்கிறது நம்ம கருத்தையா படிச்சுக்கிட்டு நம்ம வந்து நாங்க தான் சரின்னு சொல்றோம்? இந்த கருத்து குர்ஆனில் உறுதி செய்யப்பட்டது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தெளிவுபடுத்தப்பட்டது, இதுதான் சரி என்று ஒரு கூட்டம் நம்பி நேர்வழி பெற்று நிலைத்திருந்து அதில் அவர்கள் மரணித்தார்கள், அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அதனால இதை நம்ம சரி உறுதி என்று சொல்லி மற்றவங்களை தப்புன்னு சொல்றோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டு நல்லா புரிஞ்சுக்கணும். இதை ரொம்ப தெளிவான முக்கியமான விஷயம் இது. இப்ப நம்ம அகீதா அஹ்லு சுன்னாவல் ஜமா படிக்கிறோமே, இன்றைய காலத்தில் நம்ம கண்டுபிடிச்சி, இன்றைய காலத்தில் குர்ஆன் ரொம்ப ஆராய்ச்சி செஞ்சு, ஹதீஸ் ஆராய்ச்சி பண்ணி, சஹாபாக்கள் விஷயத்தில் ஆராய்ச்சி பண்ணி நாங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம், இதை தவிர மற்றவங்க புரிஞ்சதெல்லாம் தப்புன்னு சொல்லி நம்ம சொல்றோமா? அல்லாஹ் பாதுகாக்கணும் அப்படி சொல்ல முடியுமா? முடியாது. இது எல்லாம் ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டு தெளிவுபடுத்தப்பட்டு நேர்வழி பெற்ற ஒரு கூட்டம் முன்னாடி போயிட்டாங்க, அதனால நம்ம 100% இதுல கான்பிடன்ட் எல்லாரும். இதுவே நம்ம கண்டுபிடிச்சதா இருந்தா நம்ம சொல்லிடுவோம் அல்லாஹு அலம், ஏதோ எங்களால முயற்சி செய்யறோம், இது சரியாகவும் இருக்கலாம், அல்லது எங்களுடைய கூற்று தவறாகவும் அவர்களுடைய கூற்று சரியாகவும் இருக்கலாம் தான் சொல்லுவோமே தவிர, எப்ப தெளிவான ஆயத்தின்படியும் சஹிஹான தெளிவான ஹதீஸின்படியும் அந்த அடிப்படையில் அமைந்த ஒரு கூட்டத்தின் அடிப்படையிலையும் கொள்கை நமக்கு விவரிக்கப்பட்டிருக்குதோ அதுல போய் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? சந்தேகப்பட்ட கூடாது. அதை சரின்னு சொல்றதுல நான் எப்படிங்க சரின்னு சொல்றது? அப்படி செஞ்சிடக்கூடாது. அதை நம்ம ஏற்றுக்கொண்டு அந்த வழியில போயிடணும். ஏன்னா அது நபிமார்களுடைய வழி, சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன். அதான் அல்லாஹ் இடத்துல கேட்கிறோம். பொதுவான உலக விஷயங்கள்ல, உலக கருத்துக்கள்ல, இப்ப நீங்க ஒண்ணு சொல்றீங்க, இந்த பக்கம் உட்காருவோமா அந்த பக்கம் உட்காருவோமா, அந்த பக்கம் உட்காருமா இந்த பக்கம் உட்காருவோம், ஒரு ரெண்டு பேரும் சொல்றாங்க இந்த பக்கம் உட்காருவோமே இந்த பக்கம் இவர் உட்காரட்டுமே சொல்லிட்டு, இன்னொருத்தர் சொல்றாரு இப்ப கருத்து வேற்றும் அவருக்கு, இங்க உட்கார்ந்தா நான் உட்காரவே மாட்டேன்னு சொல்லிட்டு பையன் ரெண்டு பேர் போயிடுறாங்க. இது என்ன விஷயம் இது? புரியுதா உங்களுக்கு? நிறைய விஷயங்கள் இதுக்கு உதாரணம் சொல்லலாம். ஒரு ஆட்சியை நடத்துறது, அல்லது ஒரு பொருளை வாங்குறது, அல்லது ஒரு வீட்டை கட்டுறது, இந்த மாதிரி உலகம் சார்ந்த விஷயங்கள்ல மனிதர்களுக்கு பல கருத்துகள் வருவது உண்டு. வீட்டில் நம்முடைய தாய் தந்தை ரெண்டு பேரும் ஒரே கருத்தில் இருக்காங்களா? ரெண்டு அண்ணன் தம்பிங்க ஒரே கருத்தில் இருக்காங்களா? இல்லை. கணவன் மனைவி ஒரே கருத்தில் இருக்கிறாங்களா? இல்லை. நண்பர்கள் ரெண்டு பேர் ஒரே கருத்தில் இருக்காங்களா? இல்லை. பெரும்பாலான விஷயங்கள்ல ஒரு கருத்தில் இருந்தாலும் சில விஷயங்கள கருத்து வேற்றுமை என்பது வருவது இயற்கை, வருவது உண்டு. அப்ப அந்த சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகளுக்காக வேண்டி பிரிவது, விலகுவது, சண்டை செய்து கொள்வது தான் தீர்வு என்று சொன்னா உலகமே நிம்மதியா இருக்காது. இப்ப கணவன் மனைவி இருக்காங்க, காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் 24 மணி நேரம் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணும். ஒன்னா இருக்கணும்னா வீட்டில் இல்லைனாலும் எப்படி ஒன்னா தான் இருக்கிறாங்க அர்த்தத்தின் அடிப்படையில். இப்ப பேச்சு வார்த்தைகள் கண்டிப்பா ஏதாவது முன்ன பின்ன வரதான் செய்யும். இப்ப கணவனுக்கு கருத்து வேற்றுமை வருது மனைவியோட, அப்ப உடனே நீ எனக்கு சரியா ஆக மாட்டேன், நீ உன தொலைச்சு கட்டினாதான் முதல்ல எனக்கு நிம்மதி அப்படின்னு போயிடுறதா? அல்லது மனைவிக்கு கருத்து வேற்றுமை வருது, என்னையா நீ நான் சொல்றது எதுவுமே கேட்க மாட்டேங்கிற, உனக்கும் புத்தி இல்ல, நான் சொல்ற புத்தியும் கேட்க மாட்டேங்கிற, பேசலாமா அப்படி? அப்படிலாம் பேசக்கூடாது. அப்ப இல்லங்க உங்களுக்கு எனக்கு சரிப்பட்டு வர மாட்டேங்குதுங்க, நான் அதை செய்ய சொன்னா நீங்க இதை செய்றீங்க, இதை செய்ய சொன்னா அதை செய்ய மாட்டேங்கிறீங்க, எதுன மொத்தமா ரெண்டு விஷயத்துல ஏதாச்சும் ஒண்ணு வந்திருக்கும். புரியுதா இல்லையா? உடனே சரிப்பட்டு வர மாட்டேங்குது, வாங்க போய் குழா வாங்கிக்கலாம். இன்னைக்கு அந்த மாதிரி ஆயிப்போச்சு. இப்படி கல்யாணங்கிறது கத்திரிக்காய் மார்க்கெட் மாதிரி ஆயிப்போச்சு, எல்லாம் பாதுகாக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கணவன் மனைவி பிரிஞ்சா அடுத்து என்ன பிரச்சனை வரும் சொல்லுங்க பார்க்கலாம். குழந்தைகள், புரியுதா? குடும்பம், எவ்வளவு மன உளைச்சல்கள், எவ்வளவு பிரச்சனை. அதே போல ரெண்டு அண்ணன் தம்பிங்க ஒத்துமையா இருந்தாங்கன்னா அவர்கள் தங்களுடைய பெற்றோர்களுக்கு பணிவிட செய்யலாம், தந்தையுடைய வியாபாரத்தை கவனிக்கலாம், தந்தையுடைய தொழிலை கவனிக்கலாம், எவ்வளவோ செய்யலாம். ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு நீ எனக்கு வேணா நான் உனக்கு வேணா, நீ என்ன பார்க்காத நான் உன்ன பார்க்காதன்னு விலகி போனாங்கன்னா இதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன நம்ம பார்க்கிற சமுதாயத்தில், புரியுதா? அப்ப ஒற்றுமையா இருக்கிறதுல கண்டிப்பா நன்மை இருக்கு, பிரிகிறதுல கண்டிப்பா தீமையும், அதுல சில பிரச்சனைகளும் கண்டிப்பா இருக்குது. சில நேரங்களில் அதிகமாகவே ஏற்பட்டோம். இப்ப பாருங்க, எப்போதுமே நீங்க ஒரு விஷயத்தை கவனிங்க, உலக வாழ்க்கைக்கு தேவையான விஷயம். உதாரணத்துக்கு கணவன் மனைவி விஷயத்தை வச்சு சொல்றேன். கணவனோட பிரச்சனை வருது, ஓகே, இப்ப என்ன செய்யுங்கன்னா எழுதணும். இந்த கணவனோட சேர்ந்திருந்தால் சேர்ந்திருப்பதில் என்ன நன்மை, இந்த கணவனிடத்துல என்ன நன்மை இருக்குது, நல்ல குணங்கள் இருக்குது, சரி எழுதுங்க. எல்லாம் ஒரு பக்கம் எழுதிட்டீங்களா? அதுக்கப்புறமா இந்த கணவனை விட்டு பிரிவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு எழுதுங்க. இந்த கணவனிடத்தில் இருக்கக்கூடிய தீமைகள் என்ன அப்படின்னு எழுதுங்க. ரெண்டுத்தையும் ஒரு தட்டில் போட நிறுத்தி பாருங்க. அப்படி பார்த்தோம் சொன்னா, ஒரு தட்டில் போட்டுன்னு சொன்னா நீங்க தராசு தரப்போட்டு சொல்லலாமா? பாயிண்ட் பாருங்க, இதுல 10 பாயிண்ட் எழுதிருக்கிறீங்க, அதுக்குன்னு சொல்லிட்டு தேடி பிடிச்சி தப்பா 10-20 பாயிண்ட் எழுதிக்க கூடாது, புரியுதுல? நல்ல பாயிண்ட் அதிகப்படுத்துறதுக்கு தான் முயற்சி பண்ணணும், புரியுதா? பார்த்தோன்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு, ஓகே. அப்ப இது அதிகமா இருக்கும்போது ஹயர், இந்த அதிகமான நன்மைகளுக்காக கொஞ்சம் இந்த தீமைகளை சகித்துக் கொள்றதுல தப்பு கிடையாது, கொஞ்சம் இந்த கஷ்டங்களை சகித்துக் கொள்றதுல தப்பு கிடையாது. எது வரைக்கும் நேரடியா ஈமானோட பாதிக்குதோ, எது வரைக்கும் நேரடியா உங்களுடைய ஹெல்த்தோட பாதிக்குதோ அப்ப மட்டும்தான் நீங்க ஆலோசனை கேட்கலாம். எப்படி உதாரணமா, உங்களையே தொழுக விட மாட்டேங்கிறாரு, உங்களையே நோன்பு வைக்க விட மாட்டேங்கிறாரு, அந்த மாதிரி நேரடியா நம்முடைய அக்கீதாவோட ஈமானோட நம்மளை நம்மளை வந்து தாக்குறாரு, அல்லது நேரா கொண்டு போய் கல்யாணம் பண்ணோடனே தர்காவில் கொண்டு போய் வச்சு திரிச்சு ஏ இங்க சுஜித்து பண்ணுங்கிறாரு. இந்த மாதிரி செஞ்சா வேற விஷயம், புரியுது? அல்லது எதுக்கு எடுத்தாலும் பெல்ட்டை கட்டிட்டு உருவிக்கிட்டு, அந்த காலத்துல இருந்தாங்க, இந்த காலத்துல யாருக்கான்னு தெரியல. இப்ப இந்த மகளிர் போலீஸ் வந்ததுல இருந்து இப்ப அதுவே போன் நம்பர் கேட்டாலும் சீட்டு போய் போட்டுறாங்க, புரியுதா இல்லையா? சும்மா இதுவே ஒரு சர்வசாதாரணமா இல்லையா? இந்த பெண்களுக்கு இது ஒரு தப்பான ஒரு வழியாவும் ஆகி போச்சு. முந்தைய காலத்துல பெண்கள் பாதுகாப்பு, இப்ப எல்லாம் நினைச்சாங்கன்னா ஆண்கள் பாதுகாப்புக்கு சங்கம் உருவாக்கணும் அப்படிங்கிறாங்க. கோர்ட் பார்த்தா கடைசியில இந்த மாமியார் வன்கொடுமை, அந்த கொடுமை, இந்த கொடுமைன்னு சொல்லிட்டு கேஸ் ரொம்ப ஓவர் ஆகிட்டே இருந்துச்சு. இதை பார்த்தா 65-70% பொய் கேஸ், மர்மவ சும்மா நச்சுக்கோ மாமியார் மேல, மாமனார் மேல, நாத்தனார் மேல கொடுத்த பொய் கேஸ். அதனால கவர்மெண்ட் என்ன சொல்லிருச்சு, அந்த மாதிரி பொய் கேஸ் கொடுத்தா உங்க மேல டபுள் கேஸ் பாயின்னு சொல்லிட்டு. அதனால இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, முன்னாடி எல்லாம் பயங்கரமா இருக்கும். இப்ப பார்த்தாலும் பொழுதன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரே சண்டையா இருக்கும். விஷயத்துக்கு வாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி நபீனா முஹம்மதுல்லாஹ் ஹவுலா குவத்த இல்லா பில்லா. அப்ப அந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் பயங்கரமா காயம் ஏற்படுத்துற மாதிரி அடிக்கிறாரு, மூஞ்சில் அறையிறாரு, தலையை பிடிச்சி மண் இதில் போட்டு சோத்துல போட்டு அடிக்கிற இந்த மாதிரி இருந்தா அப்ப வேற விஷயம். அப்படி இல்லாம இந்த சின்ன சின்ன மூணுகள்கள், சின்ன சின்ன சங்கடங்கள், இதுக்கெல்லாம் போய்கிட்டு பிரச்சனையை பெருசாக்கிக்கிட்டு ஊதி பெருசாக்கி செய்யறது இருக்குது, அது ஒண்ணுமில்லாத வேஸ்ட். அதனால ஒரு பிரிவு நடக்குமே ஆனால் அதிகமா யார் பிரிவை கேட்கிறாங்களோ அவங்க தான் கஷ்டப்படுவாங்க. அது கணவன் கேட்டா கணவன் கஷ்டப்படுவான், பெண் கேட்டால் பெண் கஷ்டப்படுவான். அதனாலதான் குறிப்பா பெண்களை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்லும்போது, எந்த பெண் தனது கணவனிடமிருந்து தகுந்த காரணம் இல்லாமல் ஹுலா வாங்குகிறாளோ அவள் மீது சொர்க்கத்தை அல்லாஹ் ஹராமாக்கி விடுகிறான்னு சொன்னான். தகுந்த காரணம், அப்ப தகுந்த காரணம்னா என்ன, நம்ம குறிப்பிட்டோம்ல மேல அந்த மாதிரி காரணம். விஷயத்துக்கு வாங்க, அப்ப இந்த ஒற்றுமையாக இருப்பதுல நமக்கு கண்டிப்பா நன்மை இருக்கு. அப்ப ஒரு குடும்பமே ஒற்றுமையா இருந்தா இவ்வளவு நன்மை இருக்குன்னு சொன்னா, ஒரு சமுதாயம் ஒற்றுமையா இருந்தா எவ்வளவு பெரிய நன்மை இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, நீங்க இந்த டிஸ்கவரி, இந்த அனிமல்ஸ் இருக்கு பாருங்க, மிருகங்கள், இப்ப ஒரு 200-300 மாடு ஒன்னா சேர்ந்து நிற்கும், ஒரு சிங்கம் போய் சீக்கிரமா அட்டாக் பண்ணிட முடியுமா? பயந்து பயந்து பதுங்கி 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 கிடக்கும், எங்கடா ஏதாவது ஒரு கண்ணுக்குட்டி தனியாக வருதா பிடிக்கலான்னு சொல்லிட்டு. அப்படி மீறி ஏதாவது ஒரு கிறுக்கு சிங்கம் போய் பாய புணிச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன பண்ணுது, எல்லா சிங்கம் எல்லா மாடும் சேர்ந்து துவச்சு பிச்சு எடுத்துருது, துரத்த துரத்த துரத்துது, ஓ சிங்கத்தை ஓட ஓட துரத்துது, பார்க்குறோமா இல்லையா? இப்ப இது ஒரு சாதாரண ஒரு உதாரணம் அல்ல நமக்கு வச்சிருக்கலாம். எல்லா விஷயங்கள்லையுமே ஒற்றுமையா இருக்கும்போது நம்முடைய எதிரிகளை துணிவா நம்ம எதிர்க்கலாம். ஒற்றுமையை நம்ம விடும்போது நாமும் பலவீனப்பட்டு போயிடும், எதிரிகளை எதிர்ப்பதற்குண்டான வலிமையும் நம்ம இடத்துல இல்லாம போயிடும். இப்ப 50 பேர் சேர்ந்திருக்கும் போது ஒருத்தட்ட இருக்கக்கூடிய வலிமை, அதே மல்டிபிள் 50 பேர் எவ்வளவு ஆயிடுச்சு. இந்த 50 பேர் அஞ்சஞ்சா 10 கூட்டமா பிரிஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எதிரி என்ன செய்வான்? ஈஸியா 5-5 பேரை அடிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பான். ஏன்னா இந்த 5 பேரை அடிக்கும் போது அவன் வரமாட்டான். இல்லைன்னா என்ன செய்வான்? அவனை அடிக்கிறதுக்கு இன்னொரு 5 பேரை உதவி செய்வான். எப்படி இன்னைக்கு இஸ்லாமிய முஸ்லீம் நாடுகள் நடக்குது பாருங்க. சிரியாவை அடிக்கிறதுக்கு அமெரிக்கா வந்து அடிக்க தேவையில்லை. இன்னொரு முஸ்லீம் நாடு, நான் உனக்கு ஃபண்ட் பண்றேன், நான் உனக்கு வேப்பன்ஸ் தரேங்கிறான். லிபியாவை அடிக்கிறதுக்கு, ஒரு ஒரு நாட்டை அடிக்கிறதுக்கு அவனுக்குள்ளார ஒத்துமை இல்லாதனால நான் உங்களுக்கு ஃபண்ட் பண்றேன், நான் அமெரிக்காவுக்கு பே பண்ணிக்கிறேன், நீ எவ்வளவு ஆயுதம் வேணுமோ வாங்கிக்கிறான். தன்னுடைய சகோதரனை கொல்றது, தன்னுடைய சகோதர நாட்டில் உள்ள பள்ளிவாசல்களை இடிக்கிறது, லட்சக்கணக்கான பள்ளிவாசல்களை இடித்து தரமட்டமாக்கிட்டானோ. 1200 வருஷங்களாக இருந்த முஸ்லீம்களுடைய லைப்ரரிகள், முஸ்லீம்களுடைய பள்ளிவாசல்கள், முஸ்லீம்களுடைய மதரசாக்கள். சிரியாங்கிறது எப்பேற்பட்ட நாடு, நபிமார்களுடைய பூமி அது. அமெரிக்கா லண்டன்லாம் இந்த 100 ஆண்டுகளில் வந்தவனும் புரியுதா இல்லையா? சில 300, 400, 700, 1000 நம்முடைய வரலாறு எவ்வளோ பெரிய வரலாறு, 10,000, 20,000 வருஷத்தினுடைய வரலாறு, அவ்வளோதான். இன்னைக்கு போய் பார்த்தா எல்லாம் கல்லாக கிடக்குது, மனிதர்களே இல்லை. பாருங்க எவ்வளவு பெரிய நஷ்டத்தை பாருங்க, இது எவ்வளோ யோசிச்சுங்க பாருங்க. பார்க்கலாம் இத்தனை மதரசாக்களை உருவாக்குவதற்கு இத்தனை 1000 வருஷம் ஆனிச்சு, இனி எவ்வளவு காலமாக சொல்லுங்க பார்க்கலாம். அந்த இடங்களை நிர்மாணிக்கிறது, ஈராக் எடுத்து போய் பாருங்க, நெட்ல போய், சிரியாவை எடுத்து போய் பாருங்க, லிபியாவை போய் பாருங்க. அல்லாஹ் அக்பர். இப்ப அடுத்து சூடானை கிளப்பி விட்டானோ, பாவம் அந்த மக்கள் ஏற்கனவே பசி பட்டினி வறுமையில் இருந்தாங்க, இப்ப அங்க கிளப்பி விட்டு ஒரு ஒரு நாளைக்கு 50 பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க துப்பாக்கி சூட்டில். அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். எதுக்கு சொல்ல வந்த, அப்ப ஒற்றுமையா இருக்கிறதுல நமக்கு நன்மைகள் அதிகம், நம்முடைய வலிமை பலம் அதிகமாக இருக்கும். பிரிந்து விடுகின்ற காரணத்தினால நாம் கண்டிப்பா எதிரிகளுக்கு முன்னாடி தோத்து போயிடுவோம், நம்முடைய வலிமையும் இல்லாம போயிடும். சரியா, இந்த விஷயத்தை விளங்கிக்கிட்டு இந்த ஆயத்தினுடைய முதல் பகுதி, இரண்டாவது பகுதி அதை விளங்குவோம். முதல் பகுதி என்ன? அத்தியுள்ளாக வரசூலகு, அல்லாவுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள். இதுல என்ன அல்லாஹ் சொல்றான்னா, மார்க் விஷயங்கள்ல நீங்க அல்லாஹுடைய கட்டளை ரசூலுடைய கட்டளை மீறி போயிடாதீங்க. அல்லாஹுடைய மார்க் விஷயங்கள்ல அல்லாஹுடைய கட்டளையையும் நபியுடைய கட்டளையும் மீறி போயிடாதீங்க. அதுதான் உங்களுக்கு ஈமான கொடுக்கும், அதுதான் உங்களுக்கு தக்குவாவை கொடுக்கும். அதுல அதை நீங்க சரி பண்ணி கொண்டா உங்களுடைய துன்யாவை நீங்க சரி பண்ணலாம். முதல்ல நம்ம இத்தாஅத்துல்லாஹ் இத்தாஅத்து ரசூலை சரி செஞ்சிட்டா நமக்கு துன்யாவை சரி செய்யலாம். அதனால தான் அல்லாஹு தஆலா துன்யாவை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி எதை பத்தி சொல்றான்? தீனை பத்தி சொல்றான். தீன்ல பிரிஞ்சிடாதீங்க, தீன்ல நீங்க இத்தாஅத்துல்லாஹ் இத்தாஅத்து ரசூல்ல சரியாயிருங்க. இப்ப முஸ்லீம் மக்கள் என்ன செஞ்சாங்க, இந்த இத்தாஅத்துல்லாஹ் இத்தாஅத்து ரசூலை சரி செய்யறதை விட்டுட்டாங்க. எதை சரி செய்யறத? ரசூலுக்கு கட்டுப்படுறதுல, மார்க்கத்தை உறுதிப்படுத்துறதுல, அதுல ஒற்றுமையா இருப்போம், மார்க்கத்தை புரிவோம், தீனை நம்ம மக்களுக்கு மத்தியில் சரியா கொண்டு வருவோம், அதை விட்டுட்டாங்க. விட்டுட்டு நம்முடைய துன்யாவை சரி பண்ணுவோம் நினைச்சாங்க, மொத்தமா போயிடுச்சு. அதனாலதான் நம்முடைய அறிஞர்கள், சலஃபுடைய அறிஞர்கள் என்ன சொல்றாங்க, நீங்க தீன சரி செய்யாம துன்யாவை சரி செய்ய நினைச்சீங்கன்னா எதுவுமே சரியாகாது. இப்ப மக்கள் தங்களுடைய ஆட்சியாளர் சரியில்லை, அவர் அநியாயக்காரராக இருக்கிறாரு, எங்களுடைய சலுகையை கொடுக்க மாட்டேங்கிறாரு, நாட்டுடைய வளங்களை எல்லாம் அவரும் அவருடைய குடும்பமே வச்சு அனுபவிக்கிறாங்க, அதனால நாங்கள் வந்து அவரை வந்து ஆட்சியிலிருந்து இறக்க நினைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். அவரு அவரிடத்தில் இருக்கக்கூடிய மார்க்கு விஷயங்கள் எத்தனையோ தப்பு இருக்குது, அதை அவருக்கு சீர்திருத்தம் பண்ணி கொடுப்போம், அவருக்கு அறிவுரை சொல்லுவோம், அதுக்காக வேண்டி அல்லாவிடத்தில் அவருக்கு துவா செய்வோம். அதை செய்யறது கிடையாது. அதை கேட்டா அது அவர் தனிப்பட்ட விஷயம், அவர் தொழுதாரா இல்லையா, நோன்பு வச்சாரா இல்லையா, தக்குவாவோட இருக்காரா இல்லையா, அதை அல்லா பார்த்துப்பான். எங்க துன்யாவும் முதல்ல எங்களுக்கு கொடுக்க சொல்லுங்கிறான். அல்லா பார்த்தா உனக்கு துன்யா தானே வேணும், துன்யா இல்ல உனக்கு இந்த உலகத்திலே நரகத்தை கொடுக்குறேன்ட்டான். புரியல உங்களுக்கு? இன்று பெரும்பாலும் உலகத்தில் நடக்கக்கூடிய கலவரங்கள், ஆட்சிக்கு எதிரான கலாட்டாக்கள், அதற்கு அதனால் ஏற்படக்கூடிய கொலைகள், அதனால் ஏற்படக்கூடிய சூறையாடல்கள், அதனால் ஏற்படக்கூடிய பொது சொத்துகளுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகள், நஷ்டங்கள், இதெல்லாம் எதிரானமா ஏற்படுது? ஆட்சியாளர்கள் எங்க ஹக்கை கொடுக்கறது இல்லை, அவங்களே எங்க ஹக்கையும் சேர்த்து அவங்க அனுபவிக்கிறாங்க, அப்ப அவங்கள மாத்தணும். உலகம் ஃபுல்லா நீங்க ஒரு அந்த இப்போ உள்ள இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸில் பாருங்க, எங்கே பார்த்தாலும் சரி ஒரு சில நாடுகள் அவனுவ நிம்மதியாக இருந்துக்கிட்டு எல்லா இடத்துலையும் இப்படி கீ கொடுத்து விட்டுவானும், அங்கே யாருக்காவது நாலு பேருக்கு காசு கொடுத்து நீ பண்ணா நான் உனக்கு ஃபண்டு பண்ணுறேன்டான்னு, அவ்வளோதான். வேலை வெட்டி இல்லாதவனு இருப்பானுங்களா இல்லையா, அவனு வந்து பண்ணிக்கிட்டே இருப்பானுவா, அங்கேருந்து ஃபண்டு வந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு பார்த்தா என்ன தெரியும், ஆகா பெரிய தியாகிரா இவர், நமக்காக இவர் எல்லாத்தையும் செய்கிறாரு போல இருக்குன்னு தெரியும், விஷயத்துக்கு வாங்க. அப்போ முதல்ல நம்ம என்ன செய்யணும், நாமும் சீர்திருத்தணும், நம்முடைய ஆட்சியாளர்களுடைய சீர்திருத்தத்துக்கும் நம்ம துவா செய்யணும், அதுக்கான ஆகுமான வழிகளை நாம் மேற்கொள்ளணும். அதை விட்டுட்டு நம்முடைய ஹக்குக்காக வேண்டி ஆட்சியாளர்களுக்கு எதிராக நம்ம சண்டை செய்யும்போது, பிரச்சனை பண்ணும்போது, இருக்கிறதும் முற்றிலுமாக அழிஞ்சி நாசமாக போயிறதுக்குண்டான அந்த சூழ்நிலை தான் உருவாகும். விஷயத்துக்கு வாங்க. அப்போ நம்ம முதல்ல என்ன படித்தோம், முதல்ல தீனை நம்ம நிலைநிறுத்தணும், தீனுடைய இஸ்லாஹ செய்யணும், அதுக்கு பிறகு நம்முடைய துன்யாவுடைய இஸ்லாஹ, இதை தொடர்ந்து இது ஏற்படும். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை உத்தமர்களாக நீதவான்களாக ஆக்கினார்கள், அப்ப அவர்கள் கையில் ஆட்சி கிடைச்சப்ப எப்படி ஆட்சி பண்ணாங்க, பைத்துல் மால்ல இருந்து தன்னுடைய தேவையை விட அதிகமா ஒரு நயா பைசாவை கூட அவங்க அனுபவிக்கல. அவர்கள் கடைசி வரைக்கும் அபூபக்கரா இருக்கட்டும், உமரா இருக்கட்டும், உஸ்மானா இருக்கட்டும், அலியா இருக்கட்டும், ரழியல்லாஹு அன்ஹும் அஜ்மயீன், எல்லாருமே சாதாரண குடிசைகளில் வாழ்ந்துட்டு போனாங்க. அவ்வளவு பெரிய ஹலீஃபாக்கள் சாதாரண குடிசைகளில், சாதாரண உடைகளில், சாதாரணமான வாகனங்களில் வாழ்ந்துட்டு எந்த விதமான பாடி கார்டோ எந்த விதமான ஒரு பந்தாவோ இல்லாமல் வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. எந்த அளவுக்குன்னா, உமர் அவ்வளவு தூரம் ஒரு மாசம் பயணம் பண்ணி பைத்துல் முக்கத்தஸுக்கு வர்றாரு, பைத்துல்மாலுடைய ஒட்டகத்தையும் குதிரையும் எடுக்க நினைச்சிருந்தா அவர் எடுத்திருக்கலாம், ஆனா தன்னுடைய சொந்த ஒட்டகம், ஒரே ஒரு ஒட்டகம் தான் இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு வர்றாரு. ஒரு மைல் அவர் உட்கார்ந்து வர்றாரு, அடிமை கை பிடிச்சி இழுத்துட்டு போறாரு, இன்னொரு மைல் அடிமையை ஏற்றி உட்கார வச்சுக்கிட்டு அவர் கை பிடிச்சி இழுத்துட்டு போறார். எப்பேற்பட்ட மனிதர் இருப்பாரு, நினைச்சு பார்க்க முடியுமா இன்னைக்கு நம்மளால? ஏமா அடிமைய தூக்கி, தன்னுடைய அடிமையை தூக்கி, வேலைக்கார அடிமையை தூக்கி ஒட்டகத்து மேல உட்கார வச்சுக்கிட்டு அந்த ஒட்டகத்தை கைப்பிடிச்சு யாரு எடுத்துட்டு போறா? சுப்ஹானல்லாஹ், யா ரப்பல் ஆலமீன். உமர் சாதாரண ஆளா? அல்லாஹும் அல்லாவிடத்திலும் கண்ணியமானவர், ரசூலிடத்திலும் கண்ணியமானவர், முஸ்லிம்களிடத்திலும் கண்ணியமானவர், எதிரிகளிடத்திலும் கண்ணியமானவர். அவர் பேரை கேட்டாலே பயந்துருவானோ? 1300 வருஷத்துக்கு பிறகு, அல்லது 1300 இயர்ஸுக்கு பிறகு, இப்ப பிஃபோர் ஒரு 15 இயர்ஸ் ஒரு காஃபிர் எழுதியிருக்கான், ஒரு காஃபிர், பக்கா காஃபிர் எழுதியிருக்கான் ஹலீஃபா உமரை பத்தி. உமருடைய சட்டங்கள் ஒவ்வொன்றையும் படிக்கும் போது அது தெய்வீக சட்டங்களாக தோன்றுகின்றன, ஒவ்வொரு சட்டத்தை படிக்கும் போது ரோமங்கள் எல்லாம் சிலிர்கின்றன சொல்லிட்டு யார் எழுதியிருக்கா? காஃபிருங்க, பக்கா காஃபிர். காஃபிர்னா அப்படிப்பட்ட ஒரு காஃபிர். அவனு நோட்டிக்கிட்டே இருப்பானோ எதுக்கு, இஸ்லாத்தின் மேல ஏதாவது குறை சொல்லலாமான்னு சொல்லிட்டு. அவன் என்ன எழுதுறான், உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அரசாங்கம் நடத்தினாங்களே, அந்த அரசாங்க சட்டத்தை எல்லாம் படிக்கும் போது அது அவர் எழுதிய சட்டங்களாக தெரியவில்லை, எப்படிப்பட்ட சட்டங்களாக இருக்கின்றன, தெய்வீக சட்டங்களாக இருக்கு. அவனுடைய வார்த்தை தெய்வீக சட்டங்களாக இருக்கின்றன, ஒவ்வொரு சட்டத்தை படிக்கும் போதும் ரோமங்கள் சிலிர்க்கின்றன. அவ்வளவு நுணுக்கமா இந்த முட்டா பசங்களுக்கு புரியல. எந்த முட்டா பசங்களுக்கு? இங்க ரெண்டு தெரு தள்ளி இருக்கான பாருங்க, அவனுக்கு புரியல. அவனுக்கு நினைச்சுக்கிட்டான உமர்னா ஏதோ இந்த மார்க்கெட்ல இருக்கிற மனுஷன் பிள்ளைகள் சொல்லிட்டு அல்லாஹ் பாதுகாக்கணும் விஷயத்துக்கு வாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல தங்களுடைய சஹாபாக்களுக்கு தீனை சரி பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஆட்சி வந்துச்சு, நீதமா நேர்மையா ஆட்சி செஞ்சாங்க. அதற்கு பின்னால் வந்த மக்களுக்கு தீனை சரி செய்யறதுக்கு முன்னாடியே ஆட்சி கிடைச்சிச்சு. எனவே தீனையும் குழப்பினாங்க, ஆட்சியையும் குழப்பினாங்க. புரியுதா இல்லையா? அதனால பொதுமக்களாகிய நாமும், கல்வி படிக்கக்கூடிய நீங்களாக இருந்தாலும் சரி, மற்ற யாராக இருந்தாலும் சரி, தங்களுடைய ஆட்சியாளர்களுடைய விஷயத்துல முதல்ல அவங்கள ஆட்சியில சீர்திருத்தம் பண்ணுவோம், அதுக்கப்புறமா மார்க்கத்தை அவங்க அவங்களுடைய அல்லாஹ் கிடையில பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு விட்டாங்கன்னா கண்டிப்பா குழப்பம்தான் மிஞ்சும். சரி, ரெண்டாவது விஷயம். அது என்ன விஷயம்? ரெண்டாவது விஷயம், இப்ப ஒரு ஆட்சியாளர் மார்க்கத்தை சீர் பண்ணல, அவர் ஆட்சிக்கு வந்துட்டார். எப்படி வந்தாரு? அவருடைய தந்தை தனக்கு பிறகு இவரை இளவரசராக்குறதுனாலயோ, அல்லது தனக்கு பிறகு இவர் தான் மன்னர் என்று வசியத்தை எழுதி வச்சிட்டதுனாலயோ, அந்த மாதிரி ஒரு காரணத்தினால வந்துட்டார். இப்ப அவர் ஆட்சி பண்றார், நல்லா தெரியுது அவர்கிட்ட மார்க்கம் இல்லைன்னு சொல்லி. சரியா? எத்தனையோ விஷயங்கள்ல முரண்பாடுகளும் குளறுபடிகளும் இருக்குன்னு தெரியுது. இப்ப முஸ்லிம்கள் என்ன செய்யறது? அவருக்கு எதிராக சண்டை செய்யறதா? அவர் ஆட்சியிலிருந்து நீக்கிறதுக்காக வேண்டிய ஆயுதம் எந்திரதா என்றால் கிடையாது. புரியுதா? இதை நம்ம முந்தைய பாடத்தில் நிறைய தெளிவா பேசிட்டோம். புரியுதா? அவர் என்ன செய்யறாரோ அவருடைய தலைமையின் கீழே தான் நாமும் அதை செய்ய முடியும். இப்ப அவர் ஹஜ்ஜுக்கு ஒரு கூட்டத்தை அனுப்புறாரு, அவரே அமீரா வர்றாரு, அல்லது அவர் சார்பா அனுப்புறாரு, நீனே ஒரு பாவி, நீ அனுப்புற ஒரு பின்னாடி நானா ஹஜ்ஜு செய்வேன் அப்படின்னு ஹஜ்ஜு செய்யாம இருக்க முடியுமா? இருக்கக்கூடாது. இப்ப அந்நிய நாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கு மேலே சண்டை ஆகி போயிடுது. அப்ப அவர் படையை கிளப்பிக்கிட்டு படைக்கு போறாரு, நீ ஒழுங்கான முஸ்லீமா இருந்தா தானே, நீனே முதல்ல ஒழுங்கா இல்ல, நீ என்னத்து ஜிஹாது பண்ண போற, உன் ஜிஹாதுல நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு விலகலாமா? விலகினா என்ன ஆகும்? ஒட்டு மொத்தமா காஃபிர், மொத்தமா அவரை மட்டுமா அடிமையாக்குவோம், அல்லது அவரை மட்டுமா கொள்ளுவான் போர்ல யுத்தத்துல? என்ன ஆகும்? எல்லாரும் சேர்த்து, எல்லா மக்களும் சேர்த்து பாதிக்கப்படுவாங்க. சோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு நஷ்டமும் ஆபத்தும் இருக்கின்ற காரணத்தினால நமக்கு நியமிக்கப்படக்கூடிய மன்னரோ அல்லது நியமிக்கப்பட்ட மன்னரோ அவரிடத்துல மார்க்க விஷயங்கள்ல குறைகள் இருந்தாலும் சரி, நம்ம அவரோட தான் ஹஜ்ஜு செய்வோம், அவரோட தான் ஜிஹாது செய்வோம். அவரை மீறி நம்ம எதையுமே செய்ய மாட்டோம். முஸ்லீம்களுடைய காரியங்கள்ல இந்த ரெண்டுமே மிகப்பெரிய காரியம். அமீர் இல்லாம நடக்க முடியாது. இந்த ரெண்டு காரியங்கள் ஹஜ்ஜும் ஜிஹாதும். அப்ப இப்ப ஏற்படுத்திய இந்த குழுக்கள் இருக்காங்க பாருங்க, இந்த மற்ற குழுக்கள் இருக்குல்ல, இந்த குழுக்களுடைய போர் ஏன் ஜிஹாதாக ஆகாது என்று சொன்னா, இவர்கள் ஒரு அமீர் இல்லாம ஜிஹாது பண்றாங்க. தங்க ஒரு குழுக்களாக பிரித்து கொண்டு அந்த குழுக்கள் தங்களுக்குள்ளார ஒரு தலைவரை ஏற்படுத்தி அவரை அமீர்னு டிக்ளேர் பண்ணிக்கிட்டு செய்யறாங்கல்ல, அப்படி அல்ல அமீர் உருவாக்கப்படுது. அதை பத்தி தனியா நம்ம பேசியிருக்கிறோம். புரியுதா? வேணா அந்த ஆடியோ பேர் சொல்றேன், அதை கேளுங்க. அதனால இந்த ஹஜ்ஜும் ஜிஹாதும் முஸ்லிம்களுக்கு மிக முக்கியமான ஒன்று. அந்த ஹஜ்ஜையும் ஜிஹாதையும் அமீரோட தான் நம்ம செஞ்சாகணும், அல்லது அமீருடைய பிரதிநிதியோட செஞ்சாகணும். புரியுதுங்களா? ஆகவே அமீரோ அமீருடைய பிரதிநிதியோ அவர்களில் யாராவது ஒருவர் தீயவராக இருப்பாரே, ஆனால் அவர் தீயவராக இருக்கின்ற காரணத்தால் அவருக்கு பின்னால் ஹஜ்ஜு செய்யறதையோ அவருக்கு பின்னால் ஜிஹாது செய்யறதையோ நாம் மறுக்கக்கூடாது, அதை விட்டு நாம் விலகக்கூடாது. புரியுதுங்களா? இது எது வரைக்கும்? கியாமத்து நாள் வரைக்கும் இந்த சட்டம் தாங்க. புரியுதுங்களா? இன்னொரு விஷயத்தை கவனிங்க, முக்கியமான விஷயம் இது. என்ன? குலஃபாக்களுக்கு பின்னாடி வரக்கூடிய மன்னர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமா இருப்பார்கள். ஒன்று என்ன? அந்த ஹலீஃபாக்களுடைய அதே அந்த ஹிலாபத்துடைய முறையில ஆட்சி செய்யக்கூடிய நல்ல மன்னர்களும் வரலாம். சுல்தான் சலாஹுதீன் அயூபிய போல, அவருக்கு முன்னால் இருந்த மன்னர் நஜ்முதீனை போல, அதே போல அதற்கு முன்னால் ஹலீஃபா உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய பேரன், உமவியா மன்னர்களுடைய மன்னர், அவர் அவரை போல, உமர் பின் அப்துல் அசீஸை போல இப்படியும் வரலாம். அல்லது பாதி பாதியாகவும் இருக்கலாம். எப்படி? மார்க்கத்தில் பாதி இருப்பாங்க, மார்க்கத்தில் வெளியில பாதி இருப்பாங்க. புரியுது? சில நேரங்களில் பாவம் அதிகமாக மிகைத்தவர்களாகவும் இருப்பார்கள். நம்ம சொன்னமா இல்லையா, ஒருத்தர் சுபூத் தொழுக எத்தனை திருக்கா தொழுவச்சாரு, நாலு ரக்கா தொழுவச்சாரு, மது போதையில நாலு ரக்கா தொழுக வச்சுட்டு திரும்பி பார்த்து இன்னமும் தொழுவிக்கணுமோ அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அப்துல்லா அப்படி மசூத் சொன்னாங்க, போதுமாப்பா, ஏற்கனவே நீ வந்ததிலிருந்தே எங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான் கிடைச்சிக்கிட்டு இருக்கு, போதும் போதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப இந்த அளவுக்கு கூட இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, நம்ம மன்னரை எதிர்த்துக்கிட்டு மன்னரை மீறிக்கிட்டு நம்ம விலக முடியாது. அப்ப பாவத்தை நம்ம என்னங்க செய்யறது? கண்டிப்பா பாவத்தை உள்ளத்தால வெறுக்கணும். அதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களில் யார் ஒரு தீமையை பார்ப்பாரோ அவர் அந்த தீமையை தனது கரத்தால் தடுக்கட்டும், முடியவில்லை என்றால் நாவால் தடுக்கட்டும், முடியவில்லை என்றால் தனது உள்ளத்தால் அதை வெறுக்கட்டும். அது ஈமானில் ஒரு பலவீனமான ஒன்று, புரியுதுங்களா? அப்ப இந்த அடிப்படை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எப்படி உணர்த்துகிறார் என்றால், வஸ்பிரு இன்னல்லாஹ மஅ ஸாபிரீன், நீங்கள் பொறுமையாக இருங்கள், பொறுமையாளர்களுடன் அல்லாஹ் இருக்கிறான். இந்த இடத்துல இந்த பொறுமையாக இருங்கள் என்பது எது விஷயமா சொல்லப்பட்டுச்சு? ஏன்னா பொறுமையில நம்ம பல விஷயங்களை படிச்சிருக்கிறோம். இபாதத்து தொழுகையில பொறுமையா இருக்கிறது, நமக்கு ஏற்படக்கூடிய லாபம் நஷ்டம் மௌத்து அந்த சந்தர்ப்பங்கள்ல பொறுமையா இருக்கிறது, இது பொறுமை. இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல பல இடங்களில் சொல்லியிருக்கிறான். இந்த இடத்துல சொல்லக்கூடிய பொறுமை என்ன? சமூக ரீதியாக கருத்து வேற்றுமைகள் ஏற்படும் பொழுது, குழப்பங்கள் ஏற்படும் பொழுது, மனஸ்தாபங்கள் ஏற்படும் பொழுது, உங்களுடைய கருத்தை உங்களுடைய அமீர் ஏற்றுக்கொள்ளாததுனாலேயோ, உங்களுடைய கருத்து உங்களுடைய அமீரால் மறுக்கப்பட்ட காரணத்தினாலேயோ நீங்க அவரை விட்டு விலகிடாதீங்க, அவரோடைய உறுதியாயிருங்க. இன்னல்லாஹ மஅ ஸாபிரீன், தங்களது கருத்து வேற்றுமைகளில் அந்த கருத்து வேற்றுமைகளுக்காக பிரியாமல் ஒற்றுமையில் உறுதியாக பொறுமையாக இருப்பவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான், அவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். புரியுதா இல்லையா? ஆகவேதான் முஸ்லிம் நாடுகள் முன்னாடி அவங்களுக்குள்ளார பிரிஞ்சுக்கிட்டாலும் கூட, அலி ரலியல்லாஹு அவங்களுடைய காலத்துக்கு பிறகு, ஆனா அவர்கள் தங்களுக்குள்ளார ஒற்றுமையா இருந்தாங்க. ஆட்சி பிரிஞ்சிருந்தாலும் கூட ஒருவர் ஒருவரை நேசித்துக் கொண்டு ஒருவர் ஒருவருக்கு உதவியாக இருந்தாங்க. ஆனா இன்று அப்படி இல்லாத காரணத்தினால சீக்கிரமா ஒரு எதிரி முஸ்லிம் நாடு மேல படையெடுக்கிறதுக்கு ஒரு இலகுவான வழி அவன் கண்டுறான். ஏன்னா இவனை அடிச்சா அவன் உதவிக்கு வரமாட்டான், இவனை அடிச்சா அவன் உதவிக்கு வரமாட்டான், வேணும்னா நமக்கு பின்வாசல் வழியா நமக்கு சப்போர்ட் பண்ணுவானே தவிர அவன் வரமாட்டான்னு இருக்கும் பொழுது அப்ப கண்டிப்பா எதிரிக்கு துணி வரும். இப்ப தம்பி அடிச்சா அண்ணன் கேட்டு வருவான், அண்ணன் அடிச்சா தம்பி கேட்டு வருவான்னா இந்த ரெண்டு பேர்ல யாரையாவது ஒரு கை வைக்கிறதுக்கு யாருக்காவது தைரியம் வருமா? வராது. இப்ப இவனை அடிச்சா இவனுக்கு கேட்கறதுக்கு நாதி இல்லைன்னு சொன்னா கண்டிப்பா வரும். புரியுதா இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப இதுதான் இந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி இருக்குது, வஸ்பிரு இன்னல்லாஹ மஅ ஸாபிரீன், பொறுமையாக இருங்கள், பொறுமையாளர்களுடன் அல்லாஹ் இருக்கிறான். அப்ப சமூகத்தில் நமக்கு மத்தியில நம்முடைய மன்னர்களோட அந்த மன்னர்களுடைய பிரதிநிதிகள், இப்ப மன்னர் காசுலாம் கொடுக்கிறாரு, எல்லாத்தான் செய்யறாரு, ஆனா கீழே இருக்கிறவனும் எல்லாத்தையுமே திருட்டு போயிடறோம், லஞ்சம் ஊழல் சரியா செய்யறது கிடையாது. இப்ப என்ன செய்யறது? இதுக்காக வேண்டி மன்னர்கிட்ட சண்டை போடுறதா, இதுக்காக கீழே உள்ளவர்கள சண்டை போடுறதா? மக்களை நம்ம சீர்திருத்தம் செய்வோமே ஆனால் அந்த மக்களிலிருந்து ஒருவர் தான் அந்த பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள். அப்ப மன்னர்கள் கெடுவதற்கு காரணங்கள்ல முக்கியமான காரணமாக நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் என்ன கூறுகிறது? மக்கள் கெட்டிருப்பதை. புரியுதா இல்லையா? ஆகவே முதல்ல நம்ம இத்தாஅத்துல்லாஹ் இத்தாஅத்துர் ரசூல சரியாக்கணும், அதுக்கு பிறகுதான் மன்னர்களுடைய சீர்திருத்தம் என்பதும் சமூக சீர்திருத்தம் என்பதும் ஏற்படக்கூடிய ஒன்று. அப்ப மன்னர்களிடத்தில் ஏதாவது குறைபாடுகள் முரண்பாடுகள் மார்க்க விஷயங்கள்ல ஏதாவது எல்லை மீறுதல்களும் பிரச்சனைகளும் இருக்குமானால் நம்ம அவர்களுக்காக துஆ செய்யணும். அவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு தகுதியானவர்களை அல்லாஹ் உருவாக்கு. யாருடைய அறிவுரைகளை அவர்கள் செவிமடுப்பார்களோ அத்தகைய மக்களுடைய அறிவுரைகள் அவர்கள் வரை சென்று சேருவதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. புரியுதுங்களா? அவர்களுக்கு நல்ல உள்ளங்களை ஏற்படுத்துவாயாக, அவர்களுக்கு நல்ல தோழர்களை ஏற்படுத்துவாயாக, அவர்களுக்கு இறையச்சத்தை ஊட்டக்கூடிய நல்ல மந்திரிகளை தருவாயாக என்று துவாக்களை கொண்டுதான் நம்ம சீர்திருத்தத்தை தேடணுமே தவிர ஆயுதம் ஏந்தியோ பிரிஞ்சு போயோ அல்லது சண்டைகள் செய்தோ நாம் அந்த சீர்திருத்தத்தை தேடுவோமேனால் அது கண்டிப்பாக சீர்திருத்தமாக இருக்காது, சீரழிவாகத்தான் இருக்கும். அப்ப அந்த மாதிரி நேரங்களில் ஏற்படக்கூடிய கருத்து வேற்றுமைகள்ல நம்ம இந்த கருத்து வேற்றுமைகளை பிரிவுக்கும் பிளவுக்கும் காரணமாக்கிடக்கூடாது. நம்ம ஒற்றுமையாக இருக்கணும், அந்த நேரத்தில் ரொம்பவும் நம்ம பொறுமையாக இருக்கணும். புரியுதுங்களா? அப்ப அந்த அடிப்படையில தான் இன்றைய பாடத்தில் இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், வல் ஹஜ்ஜு வல் ஜிஹாது, ஹஜ்ஜும் ஜிஹாதும் மாதுயானி நடந்து கொண்டே இருக்கும். மதா எம்தி, அதிலிருந்து மாதி இஸ்மு ஃபாயில், மாதின் மாதுயானி நடந்து கொண்டே இருக்கும். மஉலில் அம்ரி, ஆட்சியாளர்களுடன், அதிகாரம் படைத்தவர்களுடன், அதிகாரம் உடையவர்களுடன், மினல் முஸ்லிமீன் முஸ்லிம்களில், பர்ரிஹிம் வ ஃபாஜிரிஹிம், அவர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் சரி அல்லது அவர்கள் தீயவர்களாக இருந்தாலும் சரி. எல்லாருமே சஹாபாக்கள் மாதிரி ஆயிட முடியுமா? முடியாது. ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருக்கிறேன். ஒரு உம்மவியா மன்னர் என்ன சொன்னாரு, நீங்க எதிர்பார்க்கிறீங்க நாங்கள் எல்லாம் உங்களுக்கு அபூபக்கர் மாதிரியும் உமர் மாதிரியும் இருக்க வேண்டும் என்று. அதற்கு அவங்க சொன்னாங்க, நீங்க முதல்ல அபூபக்கர் காலத்தில் இருந்த உமருடைய காலத்தில் இருந்த சஹாபாக்கள் மாதிரி நீங்க ஆயிடுங்க, நாங்க உங்களுக்கு அபூபக்கர் மாதிரி உமர் மாதிரி ஆட்சி செய்யறோம் அப்படின்னு சொன்னதை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். பர்ரிஹிம் வ ஃபாஜிரிஹிம், அவர்களில் நல்லவர்கள் அவர்களில் தீயவர்களுடன், யாராக இருந்தாலும் சரி அவர்களோட தான் நம்ம ஹஜ்ஜி செய்வோம், அவர்கள் அழைத்தால் மட்டும்தான் நம்ம ஜிஹாது செய்வோம். அப்படி ஜிஹாதே நடக்கல, அவங்க ஜிஹாதியை விட்டுட்டாங்கன்னா அந்த குற்றம் யார சேராது? நம்மை சாராது, குற்றம் அவர்களைத்தான் சாரும். இப்ப சில பேர் என்ன செஞ்சாங்க, இந்த ஜிஹாதுங்கிறத ஐந்து நேர தொழுகையை போல, நோன்பை போல, ஜக்காத்தை போல, ஹஜ்ஜை போல ஒரு கடமையாக்கிறாங்க. எப்படி? இப்ப தொழுகாம ஒரு மனிதன் இருந்தா அவன் குஃப்ருல போயிடுவானா இல்லையா சொல்லுங்க? போயிடுவான். ஒரு மனிதன் அறவே நோன்பு வைக்காம இருக்கான், இப்ப இவன் குஃப்ருல போயிருக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? வாய்ப்பு இருக்கு. அறவே ஜக்காத்து கொடுக்காம இருக்கான், குஃப்ருல போறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்கு. ஃபராயிது இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கத்தின் ஐந்து தூண்களில் ஒன்றை விடுவதை போல இன்று சில மக்கள், குறிப்பா இந்த தீவிரவாத பயங்கரவாத போக்குக்கு மூளை சலவை செய்யக்கூடிய அந்த ஏஜென்ட்கள் எல்லாம் இந்த ஜிஹாத எப்படி மாற்றிவிட்டார்கள்? இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஐந்து கட்டாய கடமைகள் இருக்கா இல்லையா, அந்த கடமைகளுடைய ஸ்தானத்தில் இதை கொண்டு வச்சிடறாங்க. பாருங்க இந்த ஆயத்தில் பாருங்க, போர் கடமையாக்கப்பட்டதுன்றிருக்கு. அல் பக்கரால 116 அல்லாஹ் சொல்கிறான், குதீப அலைக்குமுல் கிதாப், உங்கள் மீது போர் கடமையாக்கப்பட்டதுன்னு சொல்லி, உங்கள் மீது போர் கடமையாக்கப்பட்டது என்று நேரடி வசனம். அப்ப இந்த கடமைய எந்த கடமை போல எடுத்துக்கிட்டாங்க அவங்க? தொழுகையை போல, நோம்பு போல. அப்ப என்ன கேட்கிறாங்க நம்மள்கிட்ட, தொழுக கடமை சரிங்களா இல்லையா, நோம்பு கடமை செய்றீங்களா இல்லையா, ஜக்காத்து கடமை செய்றீங்களா இல்லையா, அப்ப கித்தால் போர் கடமை இருக்குல்ல, ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? அப்ப நீங்க பெரும்பாவி, அப்ப நீங்க இந்த போரை நீங்க அப்படியே விட்டுட்டீங்கன்னா நீங்க காஃபிர்ல குஃப்ர்ல போயிடுவீங்க அப்படி சொல்லிதான் நிறைய முஸ்லீம் வாலிபர்களை தங்களுடைய இந்த பயங்கரவாத குழுக்களுக்கு அவங்க சேர்த்துக்கிட்டு போறாங்க. புரிஞ்சா? நம்ம என்ன சொல்றோம், ஒண்ணும் இல்லை, இதே ஒரு சம்பவம். என்ன, நமக்கு எல்லா விஷயத்திலுமே சஹாபாக்கள் அல்லாஹு தஆலா வழிகாட்டியா வச்சிருக்கிறான், உதாரணமா வச்சிருக்கிறான். அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா எவ்வளவு பெரிய சஹாபி, பிறகு அலி ரழியல்லாஹு அவங்க காலத்துல அலி ரழியல்லாஹு அன்ஹு ஒரு பக்கம் பிரிஞ்சிட்டாங்க, மாவியா ரழியல்லாஹு அன்ஹு ஒரு பக்கம் பிரிஞ்சிட்டாங்க. இப்படி மன்னர்கள் பிரிஞ்சிட்டாங்களா, அந்த நேரத்தில் அப்துல்லா இப்னு உமர் மாதிரி இருந்த சஹாபாக்கள் இன்னும் அவர்களை போன்றவர்கள் எல்லாம் ரெண்டு பக்கத்தில் யாருக்குமே சப்போர்ட் பண்ணல, அவங்க தனியா விலகி இருந்துட்டாங்க. புரியுதா? அதுக்கு பிறகு அலி ரழியல்லாஹு அன்ஹு அவங்க கொல்லப்பட்டாங்க, ஆட்சி முழுக்க மாவியா ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கிடைச்சிச்சு, அப்புறம் பின்னாடி அப்படியே மன்னர்களாக மாறுறாங்க. இந்த நேரத்திலையும் அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்ற மார்க்க பணிகளை கவனிச்சாங்க, இந்த அவங்களுடைய சண்டைகள் அவங்க போகல. அப்போ ஒருத்தர் என்ன கேட்கிறாரு, ஜிஹாது கடமையா இல்லையா, நீ ஜிஹாது செய்யறதில்ல என்று சொல்லி அப்துல்லா இப்னு உமர் சஹாபி அவருடைய இஸ்லாமின் மீது ஆட்சேபனை செய்யறார். புரியுதா உங்களுக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட மதீனா வாழ்க்கையில உடனிருந்த மிகப்பெரிய சஹாபி அவர், உஹது போரிலிருந்து அவர் எங்கேயுமே ரசூலுல்லாஹ்வை விட்டு போகவே இல்லை. எப்படி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக நமக்கு நூற்றுக்கணக்கான ஹதீஸ் கிடைக்கிறதோ, அதே போல மூன்றாவது ஒரு சோர்ஸ் யாரு, அப்துல்லாஹி பின் உமர். அவ்வளவு பெரிய சஹாபி அவர். அவரு இவங்களோட யுத்தத்துக்கு வரலன்னு சொல்லி இந்த மனிதர், பொது மனிதர், அவர் மேல எப்படி ஆட்சேபம் பண்ணி கொண்டு வராரு, அவர் முஸ்லீம் தானாங்கிறதுல ஆட்சேபம் பண்றார். அல்லாஹு அக்பர், ஒரு சஹாபியுடைய விஷயத்து. அப்ப அப்துல்லாஹி பின் உமர் அழகா பதில் சொன்னாங்க, இந்த பார் ஜிஹாது கடமை, நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஜிஹாது செய்தோம், புரியுதா? நீ சொல்ற மாதிரி தொழுகை போன்ற ஜிஹாதை ஆக்க முடியாது. அப்படி நீ சொல்வதை போன்று இருக்குமே ஆனால் அல்லாஹு தஆலா அதை எதுல கொண்டு வந்திருப்பான், இஸ்லாமின் ஐந்து கடமைகள்ல ஒரு கடமையாக ஆக்கியிருப்பான். எப்ப ஜிஹாது செய்யணுமோ அந்த ஜிஹாது நாங்கள் செஞ்சிட்டோம், புரியுதுங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை ஜிஹாதுக்கு அழைத்தார்கள், நாங்கள் செய்தோம். ஹலீஃபாக்கள் எங்களை அழைத்தார்கள், அவர்களோடு நாங்கள் செய்தோம். இப்ப என்ன நடக்குது, அல்லாஹ் மிக அறிஞ்சவ அப்படின்னு சொல்லி அவருக்கு பதில் சொல்றாங்க. அவர் திருப்தியா போனாரா இல்லையாங்கிறது ரெண்டாவது விஷயம். இன்றைக்கு அப்படித்தான். இப்ப இந்த மாதிரி தீவிரவாத பயங்கரவாத குழுக்கள் அவர்களோட போய் நம்ம சேரலைனாலும் மட்டுமல்ல, அவர்களுக்கு ஆதரவா நம்ம பேசலனாலேயே நம்மள காஃபிர்ன்றாங்க. எப்படி, அவங்களுக்கு ஆதரவா பேசலைனா கூட நம்ம காஃபிர். அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட வந்து குஃபுர் பத்துவம் வந்து ரொம்ப சர்வசாதாரணமா கிடைக்கும். அப்ப என்ன விஷயம், போர் கடமை தான், ஆனா அது இந்த ஃபராயிதுல் இஸ்லாம், தாயிமுல் இஸ்லாமுக்குள்ளார அந்த லெவல்ல கொண்டு போய் வைக்க முடியுமானா, முடியாது, புரியுதுங்களா? ஏற்கனவே நம்ம முன்னாடி விரிவா பேசியிருக்கோம், அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத். அப்ப அந்த போர் என்பது எப்போது மட்டும்தான் நம்ம செய்ய முடியும், அமீர் அழைக்கும் போதுதான் செய்ய முடியும். ஒரு நாட்டுடைய மன்னராக அமீராக இருப்பவர் அழைக்கும் போதுதான் அந்த போரை செய்ய முடியுமே தவிர, ஒரு பத்து பேர் இருபது பேர் சேர்ந்து குழுக்களாக அமைஞ்சுக்கிட்டு அந்த நாட்டுக்கு எதிராக செய்யும் பொழுதோ அல்லது வேற ஒரு நாட்டுக்கு எதிராக செய்யும் போதோ அதை போர்னு சொல்லி கூப்பிட்டா அது போராவாது, புரிஞ்சுங்களா? இது ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கொள்ளணும். இலா கியாமி சாஅத்தி, மறுமை நாள் வரை, லா யுபத்திலுஹுமா ஷைஉன், அந்த ஜிஹாதையும் ஹஜ்ஜையும் எந்த ஒன்றும் பாத்திலாக இல்லாமல் ஆக்கிவிட முடியாது, வலா என் குதுஹுமா, எந்த ஒன்றும் அந்த இரண்டையும் முறித்து விட முடியாது, சரிங்களா? இந்த ஷியாக்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம அவங்களை பத்தி சொன்னோம், அவங்க என்ன சொல்றாங்க, நோ ஜிஹாத். எங்களுடைய கடைசி காலத்தில் வரக்கூடிய அந்த குகையில போய் மறைஞ்சிருக்காரா இல்லையா, அந்த மனிதர் வந்தாதான் நாங்க அவரோட சேர்ந்து ஜிஹாது செய்வோமே தவிர மற்றபடி நாங்க ஜிஹாது நாங்க செய்ய மாட்டோம். இன்னும் அவங்க என்ன சொல்றாங்க, யார் வந்து மன்னர்களாக இருக்கிறாங்களோ அவர்கள் எங்களிலேயே பரிசுத்தமானவர்கள், பாவமே செய்யாதவர்கள் என்பதாக சொல்றாங்க. நம்ம என்ன சொல்றோம், நபிமார்கள் மட்டும்தான் பாவமானவர், பாவமற்றவர்கள், பரிசுத்தமானவர்கள், பாவம் செய்யாதவர்கள். மற்ற மனிதர்களை பொறுத்த வரைக்கும் அவங்கள்ட்ட நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும், புரியுதுங்களா? நல்ல அமல்களும் இருக்கும், சில பாவங்களும் இருக்கும். அந்த சில பாவங்களின் காரணமாக நாம் அவர்களை முற்றிலுமாக புறக்கணித்து விட முடியாது, சரிங்களா? வல் ஹஜ்ஜு வல் ஜிஹாது மாதியானி, ஹஜ்ஜும் ஜிஹாதும் தொடர்ந்து கொண்டே இருக்கும், நடந்து கொண்டே இருக்கும். மா உலில் அம்ரி, உலுல் அம்ர் என்று சொன்னால் அல் அம்ர் என்று சொன்னால் அதிகாரம், அதாவது யார் கட்டளை போட்டா அந்த கட்டளை நிறைவேற்றப்பட வேண்டுமோ, அந்த கட்டளை நிறைவேற்றவில்லை என்றால் அவரிடத்தில் அதிகாரம் இருக்கணும், அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த கட்டளையை மக்கள் ஏற்றுக்கொள்ளும்படி செய்வதற்குண்டான அந்த வலிமை அவர்கிட்ட இருக்கணும், அதாவது ராணுவம், புரியுதுங்களா? பலம். மா உலில் அம்ரி மினல் முஸ்லிமீன், முஸ்லிம்களில் உள்ள அதிகாரம் படைத்தவர்களோடு, ஆட்சியாளர்களோடு. பர்ரிஹிம் வ ஃபாஜிரிஹிம், அவர்களில் உள்ள நல்லவர்களுடனும் அவர்களில் உள்ள தீயவர்களுடனும். இலா கியாமி ஸாஅத்தி, மறுமை நாள் வருகின்ற வரை. லா யுபுத்திலுஹுமா ஷைஉன், அந்த இரண்டையும் எதுவும் பாத்திலாக்கி விடாது, இல்லாமலாக்கி விடாது. வலா யன்குதுஹுமா, அந்த இரண்டையும் எந்த ஒன்றும் முறித்தும் விடாது.